வணக்கம் நிசாகரன்.
வணக்கம்.
மாடிகளில், அதாவது யூனிட்ஸ் அல்லது அபார்ட்மெண்ட்ஸில் வாழ்கின்றவர்கள் எவ்வாறு மரக்கறி வகைகளை அல்லது மரக்கறி தோட்டம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த மரக்கறி வகைகள் எல்லாம் விலையேறி காணப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே வீட்டு தோட்டம் செய்வது எல்லோருக்கும் ஒரு பேருதவியாக இருக்கும். தொடர் மாடிகளில் வசிக்கும் ஒருவர் வீட்டு தோட்டம் செய்ய முடிவெடுத்திருந்தால் அவர் அவற்றை ஆரம்பிப்பதற்கு முன்பு எவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று முதலில் கூறுங்களேன்.
தொடர் மாடிகளிலே வசிப்பவர்கள் இந்த ஸ்ட்ராட்டா அல்லது கவுன்சில், லோக்கல் கவுன்சில், இவங்களுடைய சட்டத்திட்டங்கள் இவர்களுக்கு அனுமதி அளிக்குமா என்பதை இவர்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னர் எந்த அளவுக்கு பாரமான பொருட்களை அவருடைய பால்கனி தாங்கும் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி எவ்வகையான பயிர்களை அவர்கள் வளர்க்க முற்படுகின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் தெளிவான ஒரு விளக்கம் அவர்களுக்கு இருந்தால் நல்லது. அடுத்தபடியாக அங்கே நீர்ப்பாசனம் எவ்வாறு அவர்கள் செய்ய போகின்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும். மற்றும் சில பால்கனிகளிலே காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் இந்த பயிர்களை தூக்கி வீசிவிடும். எனவே காற்றின் வேகம் உள்ள இடங்களாக இருக்கின்றதா அல்லது காற்று இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அத்தோடு சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதும் இங்கே ஒரு முக்கிய விடயமாக கருதப்படுகின்றது. மற்றும் வெப்பத்தினுடைய தாக்கம், சமர் டைம், அதாவது கோடை காலத்திலே வெப்பம் அதிகமாக வந்தால் சில வேளைகளில் அவை பயிர் உற்பத்தியை பாதிக்கும். அடுத்தது இவர்களுடைய பால்கனியுடைய அளவு, சில பேருக்கு பெரிய பால்கனியா இருக்கும், சில பேருக்கு சின்ன பால்கனியா இருக்கும். உதாரணமாக ஒரு 5 போர்ட் அல்லது 10 போர்ட், சில பேருக்கு 20 போர்ட் கூட வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கும். மனிதர்கள் அவர்கள் செலவழிக்க போன்ற நேரம், அத்தோடு பட்ஜெட், எவ்வளவு பணம் இவர்களால் இதன் மூலம் செலவழிக்க முடியும் என்ற பல்வேறு காரணிகளை இவர்கள் ஆரம்பத்தில் ஆராய்ந்து அதற்கேற்றபடி இவர்கள் இந்த இடங்களிலே வசிப்பவர்கள் இந்த பால்கனியிலே பயிர் செய்வதை பற்றி தீர்மானிக்க முடியும்.
மண்ணை அந்த உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? அந்த மண்
தயார் பிரச்சனையான விடயம் அது.
ஆமாம், அந்த வீட்டு தோட்டத்துக்குரிய மண்ணை தயார்படுத்துதலை பற்றி கூறுங்களேன். தொடர் மாடிகளில் இருப்பவர்கள் எவ்வாறு அவர்கள் அதை செய்து கொள்ளலாம் என்று.
இந்த மண் கலவை அல்லது தோட்ட மண் கலவைகள் ஆக இந்த விவசாய பொருட்களை விற்பனை செய்கின்ற விற்பனை நிலையங்கள், பல்வேறு விற்பனை நிலையங்கள் எங்களுடைய எல்லா நகரங்களிலுமே இருக்கின்றன, அங்கே விற்பனை ஆகின்றன. உதாரணத்துக்கு கம்போஸ்ட் அல்லது போட்டிங் மிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வகைகள், பைகளிலே 20 லிட்டர், 30 லிட்டர், 40 லிட்டர், 50 லிட்டர் பைகளாக அவை விற்கப்படுகின்றன. உதாரணமாக 20 லிட்டர் அளவிலே இருக்கின்ற இந்த போட்டிங் மிக்ஸ் அல்லது கம்போஸ்ட் அல்லது வெஜி மிக்ஸ் எனப்படுகின்ற இந்த மண் கலவையை நாங்கள் வாங்கி வந்து 20 லிட்டர் பேக்களை இலகுவாக நாங்கள் படிகளிலே, எமது தோள்களிலே சுமந்தோ அல்லது லிப்ட் இருக்கின்ற இடங்களிலே லிப்டிலே வைத்துக் கொண்டோ 20 லிட்டர் பேக்களாக நாங்கள் இவற்றை மேலே எங்களுடைய அவர்கள் வசிக்கின்ற அந்த இல்லங்களுக்கு, அந்த பால்கனிக்கு நாங்கள் எடுத்துச் செல்லலாம்.
அந்த மண்ணை நாங்கள் மேலே கொண்டு சென்று விட்டால் எப்படியான கொள்கலனில் அந்த மண்ணை நாங்கள் பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தலாம்?
இந்த பல்கனியினுடைய பாரம் தாங்கக்கூடிய என்ற வல்லமையை பொறுத்து இவற்றை நாங்கள் தீர்மானிக்கலாம். உதாரணமாக பாரம் குறைந்த போட்ஸ், அதாவது பிளாண்ட் பேக் அல்லது பிளாண்டிங் போட், நாங்கள் பூஞ்சட்டிகள் என்று சொல்லுவோம், அதே பிளாஸ்டிக் அல்லது பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட தொட்டிகள் அல்லது கண்டெய்னர், அவற்றிலே இவற்றை நாங்கள் இந்த மண் கலவையை இட்டு இந்த பயிர் செய்யை நாங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த குரோ பேக்ஸ் அல்லது பிளாண்ட் பேக்ஸ் எனப்படுபவை நாங்கள் பல்வேறு இடங்களிலே இவற்றை நாங்கள் வாங்கலாம். தற்பொழுது இவை அநேகமாக ஆன்லைன் மூலம் வாங்குவது மிகவும் இலகுவாகும். இந்த பைகள் 10 லிட்டர், 20 லிட்டர், 25 லிட்டர், 40 லிட்டர், 45 லிட்டர் என பல்வேறு அளவுகளிலே இந்த பைகள் இருக்கின்றன. அவர்கள் 45 லிட்டர் பைகளை எடுத்தால் நல்ல பிரயோஜனமாக அந்த மண்ணை அவர்கள் பயன்படுத்த முடியும் என்பது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் கண்ட உண்மை.
எந்த விதமான பயிர்கள் அல்லது என்ன விதமான மரக்கறிகளை நாங்கள் பால்கனிகளிலேயே இலகுவாக பயிர் செய்து கொள்ளலாம்?
வருகின்ற இந்த குளிர்காலம் முடிந்து எங்களுடைய ஸ்ப்ரிங் டைம் அதாவது தொடர்ந்து சம்மர் டைம் வருகின்ற காரணத்தாலே நாங்கள் எங்களுடைய ட்ராபிக்ஸ் வெஜிடபிள்ஸ், எங்களுடைய இலங்கை, இந்தியா, தமிழ்நாடு போன்ற பிரதேசங்களில் நாங்கள் வளர்க்கின்ற அநேகமான எல்லா பயிர் வகைகளையும் இங்கு நாங்கள் வளர்க்கலாம். உதாரணமாக கீரை வகைகள், பல்வேறு வகையான கீரை வகைகள், வல்லாரை இனங்கள், பொன்னாங்கானி, கத்தரி வகைகள், வெண்டி இனங்கள், மிளகாய் இனங்கள், தக்காளி இனங்கள், அத்தோடு வெங்காயம், ஸ்பிரிங் ஆனியன் சொல்வோம் அவை, அதோடு சேர்த்து மூலிகை தாவரங்களாக உதாரணமாக கற்பூரவள்ளி, புதினா அல்லது மின்ட் என்று சொல்லப்படும், கொத்தமல்லி தலை, கொரியாண்டலி, முடக்கத்தான் போன்ற மூலிகை தாவரங்களை கூட நாங்கள் இதை வளர்க்கலாம். அத்தோடு சில மரங்களை கூட நாங்கள் வெட்டி குட்டையாக வளர்த்து வரலாம். உதாரணமாக முருங்கை மரம், கறிவேப்பிலை மரங்களை கூட பெரிய கண்டெய்னர்ஸ்ல நாங்கள், அதாவது பெரிய தொட்டிகளிலே மண்ணை இட்டு இந்த மரங்களை வெட்டி ஒரு குட்டையான மரங்களாக வளர்த்து வரலாம். அதுல இருந்து நாங்கள் கறிவேப்பிலையும் முருங்கை மரத்தில இருந்து முருங்கை இலையையும் பெற்றுக் கொள்ளலாம்.
இப்ப நீங்கள் என்னென்ன மரக்கறி வகைகளை நாங்கள் பல்கனியிலே உற்பத்தி செய்யலாம் என்று கூறினீர்கள், எந்த வகையான மரக்கறி வகைகளை நாங்கள் பல்கனியிலே உற்பத்தி செய்ய முடியாது அல்லது உற்பத்தி செய்யக்கூடாது என்று கூறுங்களேன்.
பெரிய மரங்கள், கொடிகளாக வளரக்கூடிய கொடிகள், உதாரணம் பூசணி மரங்கள் போன்ற பெரிய புடோல் போன்ற கொடிகளாக வளர்கின்ற கொடிகள், பாகல் போன்ற கொடிகளை வளர்ப்பது ஒரு சிரமமான விடயமாக இருக்கும். கொடி தாவரங்களை வளர்ப்பது நாங்கள் சிரமப்படுவோம், எனவே அவற்றை வளர்ப்பது எங்களுக்கு உசிதமாக இருக்காது. மற்றும் கொடி பயத்தை அவற்றை நாங்கள் வளர்ப்பதற்கு எங்களுக்கு போதுமான இடம் இருக்காது.
அடுத்ததாக வந்து இந்த பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுதல், ஏனென்றால் பல்கனியில் மிகவும் நெருக்கமாக நாங்கள் இவற்றையெல்லாம் வைத்து விட்டால் தண்ணீர் பாய்ச்சுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அல்லவா? நாங்கள் எந்த வகையான நடைமுறைகளை பாவித்து இலகுவாக இந்த பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சலாம் என்று கூறுங்களேன்.
பொதுவாக பால்கனியிலே நாங்கள் தொட்டிகளிலே இந்த தாவரங்களை நடுகை செய்யும் பொழுது அதற்குள்ளே சென்று வருவதற்கு ஒரு ஓரளவுக்காகவது நாங்கள் சில நடைபாதை வழிகளை அதுக்கு அமைத்துத்தான் நாங்கள் இருப்போம். எனவே மிக இலகுவான செலவு குறைந்த முறை பூவாளி மூலம் நாங்கள் நீரை ஊற்றலாம். பல்கனியில் நாங்கள் தாவரங்களை வளர்க்கும் போது அதிக அளவாக நீர்ப்பாசனத்தை பற்றி நாங்கள் அதை கவலைப்படுத்தவில்லை. பூவாளியிலேயே நாங்கள் இந்த தண்ணீரை வந்து வந்து எங்களுடைய சமையல் அறையில் இருக்கின்ற பாய்ப்பு அல்லது சாட்டில இருந்து நாங்கள் தண்ணி எடுத்து வந்து இந்த பைகளுக்கு நாங்கள் ஊற்றி விடலாம், அல்லது பூஞ்சட்டிகளுக்கு நாங்கள் ஊற்றி விடலாம். அல்லது அதற்கு கஷ்டமாக இருந்தால் சொட்டு நீர்ப்பாசனம் முறை மூலம், அதாவது ட்ரிப் இரிகேஷன் என்று சொல்வோம், ட்ரிப் இரிகேஷன் மூலம் நாங்கள் அங்கே அந்த ஒரு டெக்னிக்கை நாங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி விடலாம். அதனை நாங்கள் ஓட்டோமேட்டிக், அதாவது தானாக இயங்கக்கூடிய முறையிலையும் அதற்கான சில உபகரணங்கள் தற்போது சந்தைகளில் விற்பனையாகின்றன, அவற்றை வாங்கி கனெக்ட் பண்ணிவிடலாம். அது ஒரு சொட்டு நீர்ப்பாசனத்தை சேர்த்து விசுரல் நீர்ப்பாசனம், அதாவது ஸ்ப்ரிங்லர் கூட, சிறிய அளவிலான ஸ்ப்ரிங்லர் இரிகேஷன் கூட நாங்கள் செட் பண்ணிவிடலாம். அது ஓட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியை அது ஊற்றி கொண்டிருக்கும். அதேமாக நான் சொல்லக்கூடியது பூவாளி மூலம் அதனை நாங்கள் நீர் ஊற்றுவது சிறந்தது. இன்னொரு முறை இருக்கின்றது இந்த எம்டி கண்டெய்னர், அதாவது போட்டில்ஸ், அதாவது உதாரணத்துக்கு கோகோ கோலா போட்டல், பிளாஸ்டிக் போட்டல் இருக்காங்க, அந்த போத்தலை நாங்கள் மேல்பக்கமாக வெட்டி விட்டு, அடியை வெட்டி விட்டு தலைகளாக அந்த போத்தலை நாங்கள் இந்த சட்டிகளிலே குத்தி வைத்து விடலாம். அந்த கோகோ கோலா போத்தலிலே நீங்கள் தண்ணீரை கொண்டு ஊற்றி விட்டால் அந்த தண்ணீர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த சட்டிகளுக்குள்ளே போய் அதனை ஈரழிப்பு தண்ணியை வழங்கிக் கொண்டிருக்கும்.
இந்த வீட்டு தோட்டங்களில் பொதுவாக பூச்சிகள் அல்லது பீடைகள் தொல்லையாக இருக்கும் அல்லவா? அதை போலவே பல்கனியில் வளர்க்கின்ற பயிர்களுக்கும் அவற்றினால் அச்சுறுத்தல்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்படும் அல்லவா?
பொதுவாக பல்கனியிலே நாங்கள் மேக்சிமம் ஒரு கூடுதல் கூடுமானவரை 20 தொட்டிகள் அல்லது 25 தொட்டிகள் தான் இருக்கும். அதனை விட 10 அல்லது 5 தொட்டிகளிலே ஒரு மரத்தை வைத்திருக்கோம். எனவே பெருமளவிலே நாங்கள் இதனை தோட்டமாக செய்யாத காரணத்தாலே இதனை நாங்கள் கையால் பிடித்து அழித்து விடுவதுதான் சிறந்த முறை. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்தை நாங்கள் அவதானிக்கும் பொழுது அங்கே பூச்சிகளுடைய தொல்லைகள் காணப்பட்டால் அவற்றை கவனமாக கையால் பிடித்து அழித்து விடுவது சால சிறந்தது. அதனையும் தாண்டி அதற்கு நேரம் இல்லை என்றால் இந்த ரிப்பலன்ஸ், அதாவது விரட்டிகள் நாங்கள் விசிறலாம். அதாவது நாங்கள் இதை ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம், அக்கினி கரைசல் என்கின்ற ஒரு ஒரு பூச்சி விரட்டியை நாங்கள் தயாரித்துக்கொள்ளலாம். அது நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் செத்தல் மிளகாய், இஞ்சி மற்ற எங்களுடைய உள்ளி இவை போன்றவற்றை நாங்கள் நீரிலே ஊற வைத்து 24 மணி நேரம் அவற்றை நாங்கள் எங்களுடைய ஒரு பிளண்டர்ல அடித்து அவற்றை வடிகட்டி அதனை நாங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை விற்று விடலாம். அதனால் பூச்சிகளை விரட்டி விடலாம். அதற்கு மேலாக நீம் ஆயில், வேப்பெண்ணெய் விற்பனை ஆகின்றது, அதை கூட நாங்கள் எப்பயாவது இருந்து போட ஒரு 2 வாரங்கள் கொடுத்து அதனை ஸ்ப்ரே பண்ணி விசிறி விடலாம். இவற்றின் மூலம் பூச்சிகளுடைய தொல்லையை நாங்கள் பெரும்பாலும் கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்க முடியும். இதனை தவிர பூஞ்சன நோய்கள், ஃபங்கஸ் டிசீஸ் என்று சொல்வார்கள், இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவான முறை பால். நாங்கள் சாதாரணமாக குடிக்கின்ற பால், பசுப்பால் 40% 40% நீர், தண்ணீர் 60% இந்த கலவையை கலந்து வாரம் ஒரு முறை அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் அதனை விசிறிவிட்டால் இந்த பூஞ்சன நோய்கள் அநேகமாக எங்களுடைய தாவரங்களை தாக்காது, பயிர் தாவரங்களை தாக்காது.
இந்த தாவரங்களுக்குரிய பசலை உரம் போடுவதில் அதை எவ்வாறு செய்யலாம்? மண்ணை கொண்டு வந்து நாங்கள் பதப்படுத்தி பயிர் எல்லாம் நட்டுவிட்டால் அந்த உரம்போடு எப்படியான பசலைகளை நாம் இந்த தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று கூறுங்களேன்.
இது ஒரு நல்ல கேள்வி. இதற்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் போடுகின்ற மண் கலவையிலே பொதுவாக எல்லா பசலைகளும் அங்கே அளவுக்கு கலந்திருப்பார்கள். இந்த சந்தைகளில் விற்கப்படுகின்ற இந்த கலவைகளிலே அளவுக்கு கலந்திருக்கும். அதையும் மீறி இந்த தாவரங்கள் வளரவில்லை என்று சொன்னால் பல்வேறு வகையான சேதன உரங்கள் இங்கே இந்த விவசாய பொருட்களை விற்பனை செய்கின்ற விற்பனை நிலையங்களில் விற்கப்படுகின்றன. உதாரணமாக பிளட் அண்ட் போன் என்கின்ற ஒரு பசலை இருக்கின்றது. இன்னொன்று டைனமிக் லிப்டர் என்று ஒன்று இருக்கின்றது, அதாவது ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் சொல்வார்கள், அதாவது மிகவும் விரைவாக இல்லாமல் மிகவும் வேகம் குறைந்த அளவில் இவை மண்ணுக்கு தன்னுடைய போஷணை பொருட்களை ரிலீஸ் பண்ணிவிடும். அப்படியான இந்த டைனமிக் லிஃப்டர் போன்ற பொருட்களை நாங்கள் போட்டு விடலாம். அத்தோடு திரவ பசலைகள், பல்வேறு வகையான திரவ பசலைகள் தற்பொழுது விற்பனையில் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் வாங்கி பயன்படலாம். உதாரணமாக சீசோல், பாஃபீர், சீவீட் என்றெல்லாம் தற்பொழுது விற்பனை செய்யப்படுகின்றன. இவற்றை நாங்கள் வாங்கி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்ன வகையில் நாங்கள் அதனை விசிற வேண்டும் என்கின்ற விளக்கமான விளக்கங்களை அதனை வாசித்து அதன் அடிப்படையில் நாங்கள் இவற்றை விசிறிவிடலாம்.
அறுவடை எல்லாம் முடிந்து அந்த மண்ணை மீண்டும் அடுத்த பயிரிடலுக்கு பாவிக்கலாமா அல்லது மண்ணை நாங்கள் மாற்றி கொள்ள வேண்டுமா?
இது ஒரு நல்ல கேள்வி. உண்மையிலே அறுவடை எல்லாம் முடிந்த பிறகு சில வேளைகளிலே இந்த தாவரங்களுடைய வேர்கள் அந்த கண்டெய்னர் அந்த அந்த தொட்டிகளிலே சுருண்டு அந்த அந்த மண்ணோடு கலந்து சுருண்டு இருக்கும். அதனால அந்த மண் ஓரளவுக்கு கட்டியாக அல்லது நீர் தண்ணீர் இலகுவாக அந்த மண்ணோடு சேரக்கூடிய வகையில் இல்லாமல் இறுக்கமாக காணப்படும். எனவே நாங்கள் இந்த மண்ணை உடைத்து மீண்டும் உடைத்து அங்கே இருக்கின்ற இந்த வேர்கள் அவற்றை அகற்றிவிட்டு மீண்டும் இவற்றுக்கு கம்போஸ்ட் இந்த சேதன பகுதிகளை கொஞ்சம் மேலதிகமாக கலந்து நாங்கள் பாவிக்கலாம். அதற்காக நாங்கள் திரும்ப திரும்ப மண்ணை நாங்கள் புதுசாக கொண்டு வந்து போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அத்தோடு எங்களுடைய சமையலறையில் இருந்து வருகின்ற கழிவுப் பொருட்களை நாங்கள் ஒரு மூலையிலே எங்களுடைய பால்கனி ஒரு மூலையிலே வைத்து கம்போஸ்ட் நாங்களே செய்து கொள்ளலாம். அந்த கம்போஸ்டை கூட நாங்கள் இந்த மண்ணோடு கலந்து விடுவதால் மீண்டும் இந்த மண்ணை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
மிகவும் நன்றி நிசாகரன். இந்த தொடர் மாடிகளில் வசிப்பவர்கள் வீட்டுத் தோட்டம் செய்வதற்குரிய நல்ல தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள்.
நன்றி SBS வானொலிக்கும் மற்ற வாதங்களுக்கும் மனங்கலந்த நன்றிகள்.